الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم وقال الله تبارك وتعالى قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال الله تبارك وتعالى وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير صدق الله العظيم عن أنس بن مالك رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وآله وسلم قال لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري وقال صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به رواه البغوي في شرح السنة أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள் மற்றும் எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களிலிருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய அவனுடைய அடியார்களை சரியான முறையில் வழிகாட்டி அவர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக ஆக்கியிருக்கின்றான். எப்படி இந்த அடியார்களுக்குரிய உலகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஏற்பாடுகளை எல்லாம் அவனே செய்து கொடுக்கிறானோ, ரிசுக்குடைய ஏற்பாடுகள், பாதுகாப்புக்குரிய ஏற்பாடுகள், அதேபோன்று நோய்கள் இருந்த நிவாரணம், இப்படியாக உலகத்துடைய தேவைகள் எப்படியெல்லாம் அடியார்களுக்கு செய்து கொடுக்கப்படுகிறதோ அதேபோன்று அடியார்களை மறுமையில் அவர்களுடைய எழுச்சிக்கு, அவர்களுடைய சந்தோஷத்துக்கு எது காரணமாக இருக்குமோ அந்த ஏற்பாட்டையும் அவனே செய்து தருவதாகவும் குர்ஆனில் அவன் குறிப்பிட்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அமைப்பிலேதான் உலகத்தில் ஒவ்வொரு காலத்துக்கும் பொருத்தமான வேதங்களை அனுப்பி அந்த வேதங்களிலே இருக்கக்கூடிய சட்டங்களை எப்படி மனிதன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக வேதங்களிலே சொல்லப்பட்டதின் சரியான வடிவம் என்ன, சரியான உருவம் என்ன, அந்த வேதங்களின் மூலம் அல்லாஹ் என்ன நாடுகின்றான் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக ஒவ்வொரு காலத்துக்கும் தேவையான ரசூல்மார்களை, நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிக் கொண்டே இருந்தான். அவ்வாறு அனுப்பப்பட்ட அந்த தொடரில் நபிமார்கள் ரசூல்மார்களுடைய இறுதியாக அவர்களுக்கு முத்திரையாக அவர்களுடைய வருகையை பூர்த்தி செய்யும் கடைசி நபராக ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்புகின்றார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய ஏனைய தூதுவர்களை போன்று பல்வேறு பொறுப்புகளை சுமந்து கொண்டு இந்த உலகத்துக்கு வந்த ஒரு தூதுவர். அல்லாஹுடைய விருப்பங்களை அடியார்களுக்கு சொல்லி காட்டுகின்றவர். அல்லாஹுடைய வெறுப்பு எதுவோ அந்த வெறுப்பை அடியார்களுக்கு சொல்லி காட்டுபவர்கள். ஆனால் ஏனைய நபிமார்கள் ரசூல்மார்களை விட அவர்களுக்கு இருந்த ஒரு விசேட தன்மை என்னவென்றால், ஏனைய நபிமார்கள் ரசூல்மார்களை விடவும் அவர்கள் அந்தஸ்தால் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். இது நிராகரிக்கப்படக்கூடிய விஷயம் அல்ல. குர்ஆனும் இதனை உறுதிப்படுத்துகின்றது. தில்க ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத். அந்த ரசூல்மார்களில் சிலரை காண நாம் சிலரை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். எல்லா ரசூலுடைய தரமும் ஒரே அமைப்பில் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. சிலரை சிலரை காண நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குறிப்பிடுகின்றான். அந்த வகையிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களை விடவும் சிறப்புக்குரியவர்களாக, எல்லா ரசூல்மார்களுக்கும் தலைவராக இந்த உலகத்திலே அவர்களுடைய சேவையை புரிந்துவிட்டு சென்று விட்டார்கள். நாளை மஹ்ஷருடைய அந்த மைதானத்தில் கூட முழு மனித சமுதாயத்துடைய கவலைகளையும் பொறுப்படுத்தி அந்த கஷ்டங்களை நீக்குவதற்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத்து செய்து முதல் முதலில் ஷஃபாஅத்து கபூல் செய்யப்படக்கூடிய ரசூலாகவும் அவர்கள் இருப்பார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன சையிது உல்தி ஆதம் வலா ஃபக்ர். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலம் அவர்களுடைய சந்ததிகளுக்கு நான் தலைவராக இருக்கிறேன், அதை சொல்லி நான் பெருமைப்பட விரும்பல. சொன்னார்கள், பரிதவித்துக் கொண்டு தெரியும் போது அவர்கள் பலரிடத்தில் மன்பாடுவார்கள், பல நபிமார்களிடத்தில் எங்களுக்காக பேசுங்கள் என்று சொல்லும் போது அனைவர்களும் தங்களுடைய தங்களினால் நிகழ்ந்த பாவங்களை தவறுகளை நினைத்து அச்சப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் நான் தான் இந்த சமுதாயத்துக்காக பேசுவேன், குரல் கொடுப்பேன், முதலாவது பரிந்துரைக்கக்கூடியவர் நான், என்னுடைய ஷஃபாஅத்து தான் முதல் முதல் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படும் என்றும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஏனைய நபிமார்களை காண அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவத்தை இந்த சமுதாயத்துக்கு விளக்கப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே அவர்களுடைய உம்மத்தின் ஒரு பகுதியில் நாங்கள் வாழுகின்றோம். அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்று சுமார் 1435 வருடங்களுக்கு பின்னால், அவர்களுடைய ஹிஜ்ரத்தில் இருந்து 1435 வருடங்களுக்கு பின்னால் வாழுகின்ற சமுதாயம் நாங்கள். ஆனாலும் அவர்கள் தான் எங்களுக்கு நபி, அவர்கள் தான் எங்களுக்கு ரசூல், அவர்கள் கொண்டு வந்த வேதமான அல் குர்ஆன் தான் எங்களுக்கு குர்ஆன். அதிலிருந்து ஒரு எழுத்து கூட அதிகரிக்கப்படவும் இல்லை, குறைக்கப்படவும் இல்லை. அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் எதையும் யாருக்கும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பு மிக்க ஒரு ஷரியத்தை கொடுத்து இந்த உலகத்தில் எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் தீனை முழுமையாக பின்பற்ற வேண்டிய ஒரு மனிதர் இரண்டு விஷயங்களை அறிந்து அவர்களுடன் தன்னுடைய உள்ளத்தை கொழுக வேண்டும். முதலாவது, அல்லாஹுவை பற்றிய அறிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டாகணும். அல்லாஹுவை பற்றி தெரியாதவர் அல்லாஹுவை மதிக்க மாட்டார், தெரியாதவர் மதிக்க மாட்டார். ஒரு மனிதர் பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கிறார் இல்ல, அவமரியாதை செய்கிறார், கண்ணிய குறைவாக நடந்து கொள்கிறார். என்னவென்று விசாரித்தால் அவருக்கு ஆசிரியருடைய மரியாதை தெரியாது. மரியாதை தெரியாதவர், ஆசிரியருடைய பெருமதி தெரியாதவர் ஆசிரியரை மறிக்க மாட்டார். ஆசிரியருக்கு இந்த நிலை என்றால், கண்களுக்கு தெரியாத அல்லாஹுவை பற்றி அறியாதவன், அல்லாஹுடைய சக்திகளை கேட்காதவன், அல்லாஹுக்கு கோபம் போனால் என்ன நடக்கும், அல்லாஹுக்கு இரக்கம் வந்தால் என்ன கொடுப்பான், இவற்றை எல்லாம் விளங்காதவன் அல்லாஹுடன் இறுக்கமான தொடர்பை பேண முடியாது. ஆகவேதான் அகீதாவுடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள், ஒரு முஸ்லிமுக்கு முதலாவது கடமை தொழுகை அல்ல, முதலாவது கடமை நோன்பல்ல, முதலாவது கடமை ஜகாத் அல்ல, முதலாவது கடமை வாழ்த்தூரி வாழ்த்தூக்கி போராடுறதல்ல, முதலாவது கடமை அல் மஅரிஃபா. அவ்வளவு வாஜிபின் அல் மஅரிஃபா. முதலாவது கடமை என்ன? அல்லாஹ் யார் என்பது அறிகிறது, மஅரிஃபத்துல்லாஹ். அவனை விளங்கினால் தான் அதற்கு பிறகுள்ளதெல்லாம் சீராகும். அதற்கு அடுத்த கட்டமாகத்தான் அல்லாஹுடைய கட்டளைகளை எங்களுக்கு உயிரை பணையம் வைத்து தெளிவுபடுத்தினார்கள்.
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விருப்பிலும் சொல்லி காட்டினார்கள், வெறுப்பிலும் சொல்லி காட்டினார்கள். எல்லா நிலையிலும் உண்மையை உண்மையாக பேசிய, தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்த, தன்னுடைய ரத்தத்தை அந்த மார்க்கத்துக்காக இந்த பூமியில் ஓடவிட்ட ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்ற அறிவும் இருக்க வேண்டும். ஃபுகஹாக்கள் எழுதுகின்றார்கள், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி தர்பியத் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுடைய உள்ளத்தில் முதலாவது எந்த சிந்தனையை உண்டாக்க வேண்டும், தாயும் தகப்பனும் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை எழுதும்போது எழுதுகின்றார்கள். அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவர்கள் யார், ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பன் யார், அவர்களுடைய தாய் யார், எங்கு பிறந்தார்கள், எங்கு இறந்தார்கள், எப்படி ஹிஜ்ரத் செய்தார்கள், முக்கியமான கடமைகள் எல்லாம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது, அவர்களுடைய பிள்ளைகள் யார், அவர்கள் இந்த மார்க்கம் உலகத்தில் நிலைநாட்டப்படுவதற்காக எதையும் பார்க்காமல் செய்த தேவைகள் என்ன, இவற்றை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது வாஜிப் என்பதை ஃபுகஹாக்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மரியாதை, அந்தஸ்து, கண்ணியம் இவற்றை நாம் விளங்குவது எதற்காக, அப்பொழுதுதான் அவர்கள் மீது ஒரு முஹப்பத் உண்டாகும், அவர்கள் மீது ஒரு அன்பு உண்டாகும். அந்த அன்பு உண்மையான அன்பாக இருந்தால் அவர்களுடைய சுன்னத்துகளை நாம் தேடி தேடி பின்பற்ற ஆரம்பிப்போம். ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினுடைய ஈமானை பற்றி தெளிவுபடுத்துகின்றார்கள். சொல்லுகிறார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மயீன். உங்களில் ஒருவர் நிரப்பமான முஃமினாக முடியாது, உங்களில் ஒருவர் தன்னை ஒரு பூர்த்தியான ஈமான்தார் என்று சொல்லிவிட முடியாது, எதுவரை அவருக்கு அவருடைய உள்ளத்தில் நான் எப்படியான அன்புக்குரியவனாக மாற வேண்டும் என்றால், அவருடைய பெற்றோரை விடவும் அல்லாஹ்வுடைய ரசூலுடன் அன்பு, அவருடைய பிள்ளைகளை விடவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்பு, அவர்களுடைய மனைவியை விடவும் அல்லாஹ்வுடைய ரசூலுடன் அன்பு. என்ன, வன்னாசி அஜ்மயீன், முழு உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்தை விடவும் நான் அவரிடத்தில் முஹப்பத்துக்குரியவராக ஆகும் வரைக்கும் ஒரு மனிதர் பூர்த்தியான முஃமினாக ஆக மாட்டார் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சையிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், புகாரி ஷரீஃபில் இதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாள் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றோரை விடவும் உங்களை நான் நேசிக்கின்றேன், என்னுடைய பிள்ளைகளை விடவும் உங்களை நேசிக்குகின்றேன் என்றால் அர்த்தம் என்ன, உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னால் என்னுடைய பெற்றோர்கள் எதிராக இருந்தால் பெற்றோர்களை மதிக்காமல் உங்களை நான் மதிப்பேன், உங்களுடைய தீனுக்கு எதிராக பிள்ளைகள் நின்றால் பிள்ளைகளுக்கு எதிராக உங்களை நான் மதிப்பேன், முழு மனித சமுதாயத்துக்கும் எதிராக நான் நிற்பேன். ஆனால் யார் ரசூலல்லா, சிக்கலான ஒரு விஷயம் என்றால் என்னை விடவும் உங்களை எப்படி நேசிக்கிறது, ஒரு மனிதன் அவனை விட இன்னொருத்தர் நேசிக்கிறது கேளாதே, அவர் முதலில் அவரை தான் நேசிப்பார், என்னை விடவும் நான் உங்களை எப்படி நேசிக்கிறது யார் ரசூலல்லா, அதுதான் சாத்தியமாகவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உமர், உங்களுடைய ஈமான் இன்னமும் பூர்த்தியாகல்ல, உங்களுடைய ஈமான் இன்னமும் பூர்த்தியாகல்ல. புகாரி ஷரீஃபுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகின்றார்கள், ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹுடைய ரசூலை நேசிக்காமல் அல்ல, அவர்கள் அல்லாஹுடைய ரசூலின் நாவிலிருந்து ஒரு பஷாரத், நன்மாராய செய்தியை வாங்கிக் கொள்வதற்காக இப்படியான ஒரு நிலைமையை கையாண்டார்கள். அவர்கள் சொன்னவுடன் அப்பொழுது ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது நான் சிரமப்பட்டு என்னுடைய உள்ளத்தில் உங்களுடைய முஹப்பத்தை எடுத்துவிட்டேன், எந்த அளவுக்கு எனக்கு முஹப்பத் என்றால் என்னை விடவும் நீங்கள் எனக்கு முஹப்பத், என்னுடைய நஃப், என்னுடைய உடல், என்னுடைய சொந்த நலன்களை விடவும் உங்களுடைய தேவைகள் எனக்கு பெரியதாக ஆகிவிட்டது யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஆன யா உமர், உமர் இப்பதான் உங்களுடைய ஈமான் முக்கம்மலாகி விட்டது, ஈமான் பூர்த்தியாகி விட்டது, ஈமான் நிரப்பமாகி விட்டது. ஹஜ்ரத் உமர் எதை எதிர்பார்த்தார்கள், நான் ஒரு பூர்த்தியான முஃமின் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹிடம் வாங்க வேண்டும், அந்த வார்த்தையை வாங்கிக் கொள்வதற்கு ஒரு முயற்சியாகத்தான்
ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த விஷயத்தை கையாளுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரியாதையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எதற்காக? நாங்கள் அவர்களுடைய சேவை, அவர்களுடைய முஜாஹதா, அவர்களுடைய தாவாவுடைய களத்தில் அவர்கள் மேற்கொண்ட கஷ்டங்கள், அவர்கள் முகம் கொடுத்த பிரச்சனைகள், அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்களுடைய இரவு பகல் கண்ணீர், இவற்றினால் தான் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் அல்லாஹுவை துதித்து, அல்லாஹுவை தொழுதி, அல்லாஹுவை இபாதத்து செய்து சுவர்க்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த முஸ்லீம்கள் அனைவர்களும் அல்லாஹுடைய ரசூலின் மீது கடமைப்பட்டவர்கள். ஆகவேதான் ரப்பு குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னல்லாஹ வமலாஇகதஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹும் ஸலவாத்து சொல்லுகின்றான், அவனுடைய அமரர்கள் மலாய்க்கா அமரர்களும் ஸலவாத்து சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் ஸலவாத்து சொல்றான் என்ற அர்த்தம் நாங்கள் சொல்றது போல் அல்லாஹும் சல்லி அலா முஹம்மத் என்று சொல்றதல்ல. சிலர் பிழையாக அப்படி விளங்கிக் கொள்றாங்க, அல்லாஹ் யார்கிட்ட சொல்லணும், அல்லாஹும் சல்லி அலா முஹம்மத் இல்லை, அல்லாஹ் ஸலவாத்து சொல்றான் என்பதனுடைய அர்த்தம் அல்லாஹ் ரஹ்மத்து செய்கிறான், விசேட கருணை விசேட ரஹ்மத்து செய்கின்றான். மலக்குமார்கள் அல்லாஹுடைய ரசூலுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஏற்றுக்கொண்டவர்களே, நீங்களும் அந்த ரசூலின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்க, நீங்களும் சலவாத்தும் சலாமும் சொல்லுங்க. ஏன் நீங்க காணாத ஒருத்தருக்கு ஏன் நீங்க சலவாத்து சொல்லணும்? நீங்க அவருடைய கண்களையோ முகங்களையோ பார்க்கையில ஏன் சலவாத்து சலாம் சொல்லணும்? அவர்களுடைய தியாகம் உங்களுடைய ஹிதாயத்துக்கு சபபாகிவிட்டது, அவர்களுடைய முயற்சி உங்களுடைய நேர்வழிக்கு காரணமானது. நேர்வழிக்கு யார் சபபாக இருந்தாலும் அவருக்காக ரஹ்மத்துடைய பிரார்த்தனை புரிவது உங்கள் அனைவர்களின் மீது பொறுப்பாகும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை சொல்வதாக இருந்தால் அடுக்கிக் கொண்டே போகலாம். எந்த அளவுக்கு உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வேறு எந்த ஒரு நபிக்கும் கொடுக்காத ஒரு விசேட அம்சத்தை அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், உலகத்துக்கு வந்த நூற்று கணக்கான ரசூல்மார்கள், லட்சக்கணக்கான நபிமார்கள், இவர்கள் யாரை பார்த்தும் சொல்லாத ஒரு விசேட வார்த்தையை அல்லாஹ் தன்னுடைய ரசூலை நோக்கி உபயோகித்திருக்கின்றான். ஒரு சான்றிதழை வழங்கிவிட்டான். என்ன சான்றிதழ்? மிக மகத்தான நற்குணம் உள்ளவர் ரசூலை என்று குறிப்பிட்டிருக்கிறார். நபியே, நீங்கள் மகத்தான நற்குண சீலர், மகத்தான குணமுள்ளவர், உங்களுடைய அஹ்லாக்கை நான் உறுதிப்படுத்துகின்றேன். நான் என்ன நற்குணத்தை ஒரு மனிதனிடம் எதிர்பார்க்கிறேனோ அந்த குணம் உங்களிடத்தில் இருக்கிறது, அதை நான் உறுதிப்படுத்துகிறேன். உலகத்துக்கு வந்த எந்த நபியை பார்த்தும் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னது கிடையாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார். அந்த அஹ்லாக்கை எங்கிருந்து படித்தார்கள் சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி. புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத், எனக்கு இந்த அழகான ஒழுக்கங்களை அதபுகளை இந்த ரப்பு தான் கற்றுத்தந்தான். எந்தெந்த இடங்களில் எப்படி நடக்கணும், யாருக்கு எப்படி மரியாதை செய்யணும், யாரோடு எப்படி பேசணும், எவரை எப்படி அணுகினால் அவருடைய உள்ளத்தை வெல்லலாம், எங்கு கோபப்படணும், எங்கு இறக்கப்படணும், யாரோடு உறவு வைக்கணும், யாரோடு வைக்கக்கூடாது, இந்த ஒழுக்கத்தை அல்லாஹ் எனக்கு படித்து தந்தான், ரொம்ப அழகாக கற்றுத்தந்தான். என்னுடைய ரப்பி ரொம்ப அழகாக எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தான் என்று மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை பார்க்கும் போது, அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி இருக்கக்கூடிய 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள், 6200க்கு அப்பால் பல கருத்துகள் இருக்கிறது, 6666 என்று இருக்கிறது, 6200க்கு மேலால் பல்வேறு கருத்துகள் இருந்தாலும் அத்துணை ஆயத்துகளும் அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு இறக்கிற ஆயத்துகள் தான். அவர்களை கடந்துதான், அவர்களை பிரிந்துதான் நாம் இந்த ஆயத்துகளை சந்தித்தோம். முதலாவது ஆயத்துகள் அவர்களை நோக்கித்தான் இறக்கப்பட்டது. அந்த குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம்,
எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசும் போது ஏ முஹம்மதே என்று பேசியது கிடையாது. குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் பாருங்கள், எந்த ஒரு இடத்திலும் யா முஹம்மத் என்று பேசியது கிடையாது, முஹம்மது என்று பேசியது கிடையாது, யா அஹ்மத் அஹ்மது என்று பெயர் சொல்லி பேசியது கிடையாது. 6000 ஆயத்துகள் இறக்கப்படுகிறது. பல தடவைகள் ஹதரத் ஜிப்ரீல் வருகிறார்கள், பல தடவைகள் ஹதரத் மீகாயில் வருகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய ரசூலை பார்த்து பெயர் சொல்லி பேசியது கிடையாது. ஆனால் அதே குர்ஆன்ல இருக்குது, அதே குர்ஆன்ல இருக்குது, முன்னைய நபிமார்களுடன் பேசும்போது பெயர் சொல்லி பேசியிருக்கிறோம். யா ஆதம் என்று பேசியிருக்கிறோம், யா தாவூத் என்று பேசியிருக்கிறோம், யா மூசா என்று பேசியிருக்கிறோம், யா ஈசா என்று பேசியிருக்கிறோம். பல்வேறு நபிமார்களை அல்லாஹ் பெயர் சொல்லி கூப்பிட்டிருக்கிறான். ஆனால் அந்த குர்ஆன் யாருக்கு இறக்கப்படுகிறதோ அந்த நபியை அல்லாஹ் பெயர் சொல்லி பேசியது கிடையாது. எப்படி பேசுகிறான்? சிறப்பான பட்டத்தை சொல்லி பேசுகிறான், பொறுப்பை உணர்த்தி பேசுகிறான். யா ஐயுஹ நபி, நபியே என்று பேசுகிறான். யா ஐயுஹ ரசூல், தூதுவரே என்று பேசுகிறான். நுபுவத்தை நினைவுபடுத்துகின்றான், ரிசாலத்தை நினைவுபடுத்துகின்றான். எந்த ஒரு ஆயத்திலும் அல்லாஹ் தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி பேசியது கிடையாது. குர்ஆனில் 5 இடங்களில் மாத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் பதியப்பட்டிருக்கிறது. அதுவும் கூப்பிடுகின்ற நிதாவுடைய இடங்கள் அல்ல, ஏ நபியே ஏ முஹம்மதே அப்படி என்று கூப்பிடுகின்ற இடங்கள் அல்ல, வேறு பல இடங்களில் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களில் கூட அந்த வார்த்தைக்கு பெயருக்கு பின்னால் அல்லது முன்னால் அவர்கள் ஒரு கண்ணியமான தூதுவர் என்பதை உணர்த்தும் வார்த்தைகளை சேர்த்து தான் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பல இடங்களில் நாம் பார்க்கலாம். ஒரு இடத்தை எடுத்தால் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் ஆண்களுக்கு தகப்பனாக இல்ல, தகப்பனாக இல்ல. ஆனால் அந்த பெயர் வந்ததனால் பின்னால் குறிப்பிடுகின்றான், வலாகிர் ரசூல் அல்லாஹ், அவர் அல்லாஹுடைய ஒரு தூதுவராக இருக்கின்றார். சூரா முஹம்மதில் குறிப்பிடுகிறான், முஹம்மதின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அவர்களுடைய ரப்பிடம் இருந்து வந்த ஹக்கான நபியாக இருக்கிறார். அதுக்கு அடுத்த சூரா சூரத்துல் ஃபத்ஹிலே குறிப்பிடுகிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஆஹு அஷிதாவு அலல் குஃபார், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களும் அவர்களோடு இருக்கிற முஃமின்களும் காஃபிர்களுடன் யுத்தகலத்தில் கடுமையாக நடந்து கொள்வார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது தவிர ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அஹ்மத் என்ற பெயரையும் சூரத்து ஸஃப்பிலே பாவித்திருக்கிறான். அங்கும் சொல்லுகின்றான், சூரத்து ஸஃப்பிலே என்ன சொல்லுகிறான், ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய கவுமுக்கு தான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்ற விடயத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். ஹஜ்ரத் ஈசா சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவர்களை பார்த்து எனக்கு முன்னால் வந்த வேதங்களை உறுதிப்படுத்தவும், எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வர இருக்கிறார், அவருடைய பெயர் அஹ்மத், அவரை பற்றி நன்மாராயம் சொல்லவும் தான் நான் வந்திருக்கிறேன். வைத கால ஈசா இப்னு மரியம் யா பனி இஸ்ரائيل இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகன் லிமா பைன யதைய மின தௌராத் وَمُبَشِّرًا بِرَسُولٍ يَأْتِي مِنْ بَعْدِ اسْمُهُ أَحْمَدُ. இன்னொரு ரசூலை பற்றி பஷாரத் சொல்லவும் நான் வந்திருக்கிறேன், அந்த ரசூலுடைய பெயர் அஹ்மத் என்று இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 இடங்களில் முஹம்மத் என்ற வார்த்தையை பாவித்து அவர் ஒரு தூதுவர் என்பதையும் இணைக்கின்றான். ஒரு இடத்தில் அஹ்மத் என்ற வார்த்தையை பாவித்து அங்கும் அவர் ஒரு தூதுவர் என்பதை இணைக்கின்றான். இவ்வளவு தூரத்துக்கு தன்னுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியாதையாகத்தான், கண்ணியமாகத்தான் அவர்களுடன் பேசியிருக்கிறான். அவனுடைய அடிமைதான், அவனால் அனுப்பப்பட்ட தூதுவர் தான், அவனால் படைக்கப்பட்ட ஒரு மஹ்லூக் தான், இருந்தாலும் அவனால் பிறக்கி எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் என்பதனால், சமுதாயத்திற்காக மிகப்பெரிய சேவைகளை செய்தவர் என்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயர்ந்த அந்தஸ்து அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு ரசூலை தலைவராக கொண்ட இந்த உம்மத்தாகிய நாம், எங்களுக்குள்ள முதலாவது பொறுப்பு அந்த ரசூலின் மீது நாங்கள் முஹப்பத் வைப்பது, அன்பு வைப்பது. அல்லாஹ் மீது அன்பு வைப்பதும் அவனுடைய ரசூலின் மீது அன்பு வைப்பதும் பரவாகும். அந்த அன்பு இல்லாதவர்கள் மூமினாக இருக்க முடியாது. பரவாகும், கட்டாய கடமை. ஏன்? அவர்கள் இருவரின் மீதும் அன்பு இருந்தால்தான் இந்த தீனை ஒரு மனிதனால் பின்பற்ற முடியும். ஒருவரை வெறுத்துக் கொண்டு அவரை பின்பற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் அந்த அன்பு உண்மையாக இருக்கிறதா? அன்பு என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று, கண்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், பல்போடு சம்பந்தப்பட்ட ஒன்று. இருந்தாலும் மறைவான ஒவ்வொன்றையும் காட்டுவதற்கு ஒரு வெளிரங்கம் இருக்கத்தான் செய்யும். மறைவானதை காண்பிக்க ஒரு வெளிரங்கம் இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூலுடன் ஒருவருக்கு முஹப்பத்தாக இருந்தால், முஹப்பத் உண்மையில் இருக்கிறது, அன்பு உண்மையில் இருக்கிறது என்பதற்கு ஆகப்பெரிய ஆதாரம்தான் அவர்களுடைய சுன்னத்துகளை அவன் தேடி தேடி பின்பற்றுவான். வெளிரங்க அடையாளங்கள், ஹுப்புடைய வெளிரங்க அடையாளங்கள். ஒரு ஊரிலே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன? நெத்தியே முஸ்லீம் என்று அடித்துக் கொண்டு போறதல்ல, அல்லது டி ஷர்ட்ல நான் ஒரு முஸ்லீம் என்று எழுதிக்கொண்டு போறதல்ல. முஸ்லீம் ஒரு ஊரிலே வாழ்வதற்கு பல அடையாளங்கள் இருக்குது. பொதுவான அடையாளம் தான் அந்த ஊரிலே உறக்க அதான் சொல்லப்படுவது. அதான் சொல்லப்பட்டால் இந்த ஊரிலே முஸ்லீம்கள் வாழுகிறார்கள் என்று அடையாளம். தனிப்பட்டதுதான் ஒரு முஸ்லீமுடைய முகத்திலே தாடி இருப்பது, ஒரு முஸ்லீமுடைய தலையிலே தொப்பி இருப்பது முஸ்லீம் என்பதற்கு அடையாளம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதே போன்று அல்லாஹுடைய ரசூலின் முஹப்பத் ஒருவருக்கு இருக்கிறது என்றால், அவர் உண்மையான நேசம் உள்ளவர் என்றால், உண்மையான சொப்ப இருக்கக்கூடியவர் என்றால், அல்லாஹுடைய ரசூலின் சுன்னத்துகளை அவர் பின்பற்றக்கூடிய மனிதராக இருப்பார். குர்ஆன் இதனை உறுதிப்படுத்துகிறது. குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏ முஃமின்களே, ஏ முஸ்லிம்களே, உங்களுக்கு அல்லாஹுடன் நேசம் இருக்கிறது என்றால், அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுவை முஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி, நபியாகிய என்ன நீங்க பின்பற்றுங்க, நபியாகி என்ன நீங்க பின்பற்றுங்க, இத்திபா செய்யுங்க, என்னுடைய சுன்னத்துகளை பின்பற்றுங்க, நான் காட்டியதை செய்யுங்க, நான் விடுங்க என்று உத்தரவிட்டதை விடுங்க, நான் காட்டியதை செய்யுங்க, விடுங்க என்று தடுத்தவைகளை விடுங்க. இதுதான் என்னோடு முஹப்பத் இருக்கிறதுக்கு அடையாளம். சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் உள்ளத்தில் பொங்கி வழிந்ததனால், அல்லாஹுடைய ரசூலின் அன்பு அவர்களுடைய நெஞ்சங்களில் நிரம்பி இருந்ததனால், உயிரை விடவும் மேலாக மழித்ததனால், உண்மையான முஹப்பத்துள்ளவர்கள் சஹாபாக்கள் உயிரை கொடுத்தார்கள். மனைவிமார்களை விதவையாக்க, மறுபக்கம் பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய ரசூலின் மீது இருந்த முஹப்பத்தினால் அவர்களுடைய வார்த்தைகளை நம்பி அவர்கள் செய்த வேலைகள். அந்த சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு அந்த ஹுப்பை அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை தேடி தேடி பின்பற்றுகின்றார்கள். சுன்னத்துக்கு எதிராக யாரெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுடன் சஹாபாக்களுக்கு கடுமையான சினம் வந்துவிடும், கோபம் வந்துவிடும். ஆனால் இன்று நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கின்றோம், மார்த்தட்டிக் கொள்கிறோம், இந்த ஊரிலே இத்தினாயிரம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அந்த ஊரிலே இத்தினாயிரம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று போர்டிலே போட்டு வைத்திருக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய சுன்னத்துகளை வாயால் நாமளே கேவலப்படுத்துகின்றோம், சுன்னத்தை பார்த்து நக்கல் அடிக்கின்றோம், சுன்னத்துகளை தரக்குறைவாக பார்க்கிறோம், சுன்னத்துகளை பின்பற்றுகின்றவர்களை கேவலமாக பார்க்கிறோம். இது ஹுப்பல்ல, முனாஃபித்தனத்துக்கு அடையாளமாக மாறிவிடும். சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு வாலிபன் பொடி கற்களை எடுத்து கையிலே வைத்து சுண்டி விளையாடி கொண்டிருக்கிறான். ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. அந்த விளையாட்டினால் ஜிஹாதுடைய மைதானத்துக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை. பக்கத்திலே இருப்பவருடைய கண்களிலே பட்டால் கண்கள் குருடாகக்கூடிய ஆபத்து இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் சொல்கிறார்கள், ஏ வாலிபரே, உனக்கு தெரியாதா அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விளையாட்டை தடை செஞ்சிருக்கிறாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஹதம், விரலில கல்ல வச்சு சுண்டி விளையாடுறது இது மனிதனுடைய கண்களை குருடாக்கிடும், கண்களில போய் பட்டு ஆபத்து. அதனால் அல்லாஹ்வுடைய ரசூல் தடை செஞ்சிருக்கிறாங்க, விளையாடாதே அப்படி என்கிறார்கள். வாலிபன் பார்த்தான், இவர் சொல்றதுக்கு மரியாதையாக விளையாடுறதை நிறுத்துவோம், இவர் போனதுக்கு பின்னால நாங்க திரும்ப விளையாடலாம். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போய்விடுகிறார்கள். வாலிபர் பழையபடி விளையாட்ட ஆரம்பிச்சிட்டார்கள். நாங்கள் என்ன சொல்வோம், அது ஒரு சாதாரண மக்ரூஹு தானே, மக்ரூஹு தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் என்று சொல்லலே, சின்னொரு தடையானே. இதுதான் எங்களுக்கு இருக்கிற முஹப்பத், இதுதான் எங்களுக்கு இருக்கிற முஹப்பத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லாஹி இப்னு உமர் திரும்பவும் வந்து பார்த்தாரு, அந்த வாலிபர் திரும்ப விளையாடுறாரா இல்லையான்னு பார்க்கிறதுக்காக வருகிறார். அவன் திரும்பவும் விளையாடி கொண்டிருக்கிறான், ரொம்பவும் கோபப்படுகிறார். இப்னு உமர் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக இதுக்கு பிறகு உன்னோட பேசவும் மாட்டேன், லன் உக்கல்லிமக அபதா, உன்னோட பேசவும் மாட்டேன், உன்னை ஜனாதாவுக்கு வரவும் மாட்டேன். செஞ்சது என்ன, அன்புக்குரியவரின் கட்டளையை மீறியது. இதுக்கு பெயர் முஹப்பத், இதுக்கு பெயர் அன்பு, இதுக்கு பெயர் ஹுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் முஹப்பத் என்ற ஹதீஸ், ஹுப்பை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸுக்கு உருவத்தை செயல் வடிவிலே வாழ்க்கை காட்டியவர்கள், முன்மாதிரி காட்டியவர்கள் சஹாபாக்கள். அதனால் தான் சஹாபா பெருமக்கள் பயப்பட்டாங்க. அப்துல்லாஹி இப்னு அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய தாபிஈ சொல்றாரு, நான் சுமாராக 70 சஹாபாக்களை சந்தித்தேன். சஹீஹுல் புகாரியுடைய விரிவுரையிலும் புகாரி ஷரீஃபில் கூட கிதாபுல் ஈமானில் பதியப்பட்டிருக்கிறது, அதரத்து 70 சஹாபியன், 70 சஹாபாக்களை நான் சந்தித்தேன். அந்த சஹாபாக்களுடன் கலந்து பேசி பார்த்தால் என்ன விளங்குது தெரியுமா, குல்லுஹும் யகாஃபூன நிஃபாகால அன்ஃபுஸிஹிம், ஒவ்வொரு சஹாபியும் நாம முனாஃபிக்காகி விட்டோம் என்று பயந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கும் போது ஒரு மாதிரி, வீட்டுக்கு போனதுக்கு பின்னால இன்னொரு மாதிரி, மஸ்ஜிதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்யும் போது ஒரு மாதிரி, பஜாருக்கு போனதுக்கு பின்னால இன்னொரு மாதிரி, இதனால ரசூலுல்லாஹ் வாழும் போது ஒரு மாதிரி, இப்ப வாழ்க்கை இன்னொரு வடிவில மாறி இருக்கிறது, நாங்க முனாஃபிக் ஆகிவிட்டோம் என்று பயத்திலே இருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கக்கூடிய முஸ்லிம்களாக வாழணும், மதிக்கக்கூடிய முஸ்லிம்கள். வெளிரங்கத்திலும் அந்த அந்த அன்பினுடைய தோற்றங்கள் வெளிப்படணும், வெளி உருவத்திலும் முஸ்லிமுடைய உருவம் தெரியணும், வீட்டுக்குள்ள இரு தரைக்குள்ளேயும் முஸ்லிமுடைய உருவம் தெரியணும், வெளிநாட்டிலும் முஸ்லிமுடைய உருவம் தெரியணும், உள்நாட்டிலும் முஸ்லிமுடைய உருவம் தெரியணும், கொடுக்கல் வாங்கலிலும் முஸ்லிமுடைய உருவம் தெரியணும். இவன்தான் அல்லாஹுடைய ரசூலின் உண்மையான முஹப்பத்துக்குரியவர். ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு ஒரு ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். எத்தனையோ ஹஜ் செய்தார்கள், அதிலே ஒரு ஹஜ்ஜிலே மாணவர்களுடன் போய்க் கொண்டிருக்கிறார்கள். மதீனாவில் இருந்து புறப்பட்டதுதான் தாமதம், திடீரென்று சில இடங்களிலே தலையை குனிப்பார்கள், குனிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தலையை குனிப்பார்கள். திடீரென்று ஒட்டகத்தை குனிய வைத்து கீழே இறங்கி ஏதோ இஸ்திஞ்சாவுக்கு போவது போல குனிந்து விட்டு திரும்ப வந்து ஏறுவார்கள். மாணவர்கள் கேட்டாங்க, இப்னு உமர் என்ன நீங்க செய்றீங்க, தலையை குடிக்க அவசியமே இல்ல, தலையை குடிக்கிறீங்க, ஒண்ணுக்கு போறதுக்கு தேவையே இல்ல, ஒட்டகத்திலிருந்து இறங்கிட்டு சும்மா ஏறுறீங்க, எல்லாரையும் நிறுத்தாட்டி வைக்கிறீங்க. சொன்னார்கள் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், என்னுடைய அன்புக்குரிய ஹபீப் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹஜ்ஜத்துல் வதால நான் அவர்களோடு ஒட்டி கொண்டு போனேன், ஒன்றாக சேர்ந்து கொண்டு போனேன். அவர்களுடைய பிரயாணத்தின் போது இந்த இடத்தில் ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு, அந்த நேரம் அவர்கள் ஒட்டகத்திலே போகும் போது மரத்தில் தலை படாமல் குனித்துக் கொண்டு போனார்கள். இப்ப மரம் இல்லை, இருந்தாலும் என்னுடைய ஹபீப் குனித்ததனால நானும் குனிகின்றேன். அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிவாசல் போறதுக்காக குந்தினார்கள். எனக்கு தேவையில்லை, ரசூல் குந்தினதனால நானும் குந்துகின்றேன். தவாஃபிலே போய் இறங்குகிறார்கள், தவாஃபுடைய 7 சுத்திலுமே ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிட்டார்கள். எந்த அளவுக்கு ஸஹீஹ் முஸ்லிமிலே கிதாபுல் ஹஜ்ஜில் பதியப்பட்டிருக்கிறது என்றால், அவர்களுடைய மூக்கால ரத்தம் ஓடுது, அந்த அளவுக்கு ஜன நெரிசலுக்குள்ள போய் ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிட்டிருக்கிறாங்க. தவாஃபுடைய 7 சுத்திலையும் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிடுறது எவ்வளவு கஷ்டம். சொன்னார்கள், ஒன்றுக்கும் இல்ல, எனது அன்பு தூதர் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் 7 சுத்திலையும் ஹஜரத் அஸ்வதை முத்தமிட்டாங்க. அன்புக்குரியவர் அவருடைய அன்பை செயலிலே வெளிப்படுத்தணும். இதுதான் முஹப்பத்துடைய ஹுப்புடைய அசலான வடிவாகும். ஆகவேதான் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி. உங்களில் ஒருவர் பூர்த்தியான உம்மினாக எப்ப ஆக முடியும்? நான் கொண்டு வந்த முழு மார்க்கத்தையும், நான் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு அவருடைய விருப்பங்களை கட்டுப்பட வைக்கணும். அவருக்கு விரும்பினதை எல்லாம் சந்தித்து இதெல்லாம் மார்க்கம் தான் என்று சொல்லிவிடுறது அல்ல. இது லேசி அது லேசி அதை செஞ்சிருவோம் அப்படி அல்ல. உன் ஆசைகளை எல்லாம் இதை ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்களா? இதை விரும்பினார்களா? இதை அனுமதித்தார்களா? இது சிரமமா? இது லேசா என்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்காமல் அல்லாஹ்வுடைய ரசூலின் அனுமதி அதுக்கு இருக்குதா இல்லையா, உங்களோட விருப்பங்கள் அனைத்தையும் நான் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு அடிபணிய வைக்கணும், அப்பதான் நீங்கள் பூர்த்தியான முஃமினாக ஆகுவீர்கள் என்று மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய காலம், அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த மாதம் ரபீஉல் அவ்வலில் பிறந்தார்களோ அந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கை வாழ் முஸ்லிம்கள் இன்னொரு பாரியோரே ஒரு பிரச்சனைக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிற காலம். அது என்ன காலம்? முஸ்லிம்கள் வரலாற்றில், முஸ்லிம்களுடைய வரலாற்றில் முஸ்லிம்கள் சந்திக்கின்ற ஒரு அபாயமான சந்தி என்று கூட இந்த காலத்தை சொல்லலாம். என்ன? தேர்தல் என்ற ஒரு காலத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் நாம் எப்படி நடந்து கொண்டால் நாம் இந்த நிலைமைகளை வெற்றி கொள்ளலாம் என்பதையும், நாம் எம்முடைய எதிர்காலத்தை பிரகாசமாக்கிக் கொள்ளலாம் என்பதையும் எங்களுடைய அன்பு தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களின் ஊடாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முன்பும் தேர்தல்களை சந்தித்துத்தான் இருக்கிறோம். வாழ்க்கையில் பல தேர்தல்களை சந்தித்தவர்கள் இருப்பார்கள். வாக்களிப்பதும் வருவதும் போவதும் என்ற அந்த காட்சிகளை நாம் கண்டவர்கள் தான். ஆனால் இம்முறை தேர்தல் என்பது முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக காணப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. ஆகவே நாம் சிந்திக்க வேண்டிய மிகவும் நிதானமாக, மிகவும் அமைதியாக, புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தேர்தலில் வாக்களிப்பது என்பது இது எங்களுக்குரிய ஒரு உரிமை. இது சாட்சி என்று நாம் சொல்வதை விடவும் இது நமக்குரிய ஒரு உரிமை. இந்த உரிமையை தான் நம்முடைய உரிமைகளை யாரெல்லாம் பறிக்க நினைக்கிறார்களோ, அல்லது எதிர்காலத்தில் எங்களை உரிமையற்ற அடிமைகளாக மாற்ற கங்கிடம் கட்டுகிறார்களோ, அவர்களுக்கு எதிராக நாம் பாவிக்கின்ற ஒரு ஆயுதமாக கூட இதை கருத முடியும். அதனால் யாரும் இதிலே பொடுபோக்காக இருந்துவிட முடியாது. அது ஒரு தேர்தல் தானே, அது வாக்களிக்கிறது தானே, அது நமக்குள்ள ஒரு வேலை அல்ல என்று ஒருங்கி இருக்க முடியாது. தேர்தல் என்பது வாக்களிப்பு என்ற இந்த உரிமையை ஒவ்வொரு முஸ்லீமும் நாம் நிச்சயமாக பயன்படுத்தித்தான் ஆகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரம் நாம் சிந்திக்கணும், யாருக்கு வாக்களிக்கிறது என்பது அவரவருடைய இஷ்டம். அது எந்த நிறமாக இருக்கலாம், பச்சையாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், நீலமாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம். இந்த உருவங்களினாலோ நிறங்களினாலோ எங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் வந்து விடாது. யாரையும் பாதுகாத்து வைப்பதனாலேயோ, யாரையும் வீட்டுக்கு அனுப்புவதனாலேயோ, புதியவரை வந்து கதிரையில் அமர வைப்பதனாலேயோ, புதியவரை வராமல் தடுப்பதனாலேயோ முஸ்லிம் சமுதாயத்துக்கு விமோசனம் உண்டாகாது. காரணம், முஸ்லிம் சமுதாயம் தான் ஒரு நாட்டினுடைய வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பவர்கள். முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கினால் நிம்மதி சந்தோஷம் உண்டாகும். அல்லாஹ்வை பகைத்தால் நல்லவனும் பாம்பாக மாறுவான். இதுதான் ஹகீகத். வமா அசாபக்கும் மின் முஸீபா ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் என்ற ஆயத்துக்கு கீழால் அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கருத்தை தஃப்ஸீருல் குர்துபியில் இமாம் குர்துபி பதிவு செய்கிறார்கள். ரொம்ப ஆழமான கருத்து. என்ன கருத்து என்றால், எப்பொழுது அடியார்களுடன் அல்லாஹ் அன்பு கொள்கிறானோ அப்பொழுது முஸ்லிம்களுக்கு சாதகமான அதிகாரிகளை வைத்து முஸ்லிம்களுக்கு சாதகமான சூழலை அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பான். அடியார்களுடன் அல்லாஹுக்கு கோபம் போய்விட்டால் கெட்ட அநியாயம் செய்யும் குரோதம் காட்டும் கேவலமான அதிகாரிகளை நியமித்து அவர்கள் மூலம் இந்த பாவிகளை தண்டிப்பான் என்ற விளக்கத்தை அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தலைவரை தெரிவு செய்யும் விடயத்தில், யாருக்கு வாக்களிப்பது என்ற விடயத்தில் யாருக்காவது தடுமாற்றம் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். ஏன், இன்றைய நாளைத்தான் நமக்கு தெரியும், நேற்று நமக்கு தெரியும், முன்னைய நாள் நமக்கு தெரியும், நாளை எப்படி என்று யாருக்கும் தெரியாது, அடுத்த வருடம் எப்படி ஆக போகிறது என்று யாருக்கும் தெரியாது, எவர் ஹைரானவர் எவர் சர்ரானவர் எங்களுக்கு தெரியாது. அதை காண்பித்து தர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு அழகான ஒரு முறையை சொல்லிக் கொடுத்தார்கள். என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், எந்த விடயத்திலும் தடுமாற்றம் வருகிறது என்று இருந்தால் சலாத்துல் இஸ்திஹாரா தொழுது முடிவெடுங்கள். சலாத்துல் இஸ்திஹாரா புகாரி ஷரீஃபில் இருக்கிறது. சஹாபாக்கள் சொல்றாங்க, எந்த விஷயத்துல போய் மஷூரா கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திஹாராவை சொல்லி தருவாங்க. எப்படி பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அத்தஹியாத்தை தஷஹுதை கற்றுக் கொடுப்பார்களோ அது போன்று எங்களிலே ஒவ்வொருவருக்கும் இஸ்திஹாரா தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்தார்கள். ரெண்டு ரக்காத்து நன்மையை எதிர்பார்த்து தொழும் அந்த தொழுகையை தொழுதி, அதற்கு பிறகு ஒரு துஆ இருக்குது, ஹதீஸில் வாரிதான துஆ இருக்கிறது, அதை ஓதலாம். யா அல்லாஹ், உன்னுடைய அறிவிலே நாளைய ஹைர்கள் இருக்கிறது, அதை உன்னிடத்தில் அந்த ஹைரை நான் கேட்கிறேன், ஷர்ரில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி ஒரு விஷயத்தில் தடுமாற்றம் இருக்கிறது. இதிலே யாரினால் எனது தீனுக்கும் துனியாவுக்கும் இம்மைக்கும் மரணைக்கும் அனைத்துக்கும் ஹைர் இருக்கிறதோ, யா அல்லாஹ், அவரின் பக்கம் எனது உள்ளத்தை திருப்புவாயாக, அதிலே நலவையும் உண்டாக்குவாயாக. அதிலே ஷர் இருந்தால் அதிலிருந்து எனது உள்ளத்தை திருப்பி அதை விடவும் சிறப்பானதை எனக்கு காண்பிப்பாயாக என்று துவா செய்யுங்கள். ஒரு முறை தொழுதும் முடிவு வரல, இரண்டு முறை தொழுங்க. இரண்டு முறை தொழிலும் உள்ளம் ஒரு இடத்துக்கு போகல, மூணாவது முறை தொழுங்க. மூன்று முறை தொழிலும் உங்களுடைய உள்ளம் ஒரு உறுதியான இடத்துக்கு வரல, ஒற்றப்படையாக தொழுது கொண்டே இருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிலே ஹைர் இருக்கிறதோ அதன் பக்கம் உங்களுடைய உள்ளத்தை திருப்புவான். இஸ்திஹாரா முஸ்லிம்களுக்கு முன்னால் உள்ள ஒரு மிகப்பெரிய தெளிவு தரும் ஒரு சாதனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்யணும். விசேடமாக தஹஜ்ஜுத், தஹஜ்ஜுதுடைய அந்த தொழுகை, அந்த நேரத்தில் கேட்கப்படுகின்ற துஆக்களை அல்லாஹ் மறுப்பது கிடையாது. அந்த துஆக்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடம் இருந்து விடை கிடைக்கும், அல்லாஹ்விடம் இருந்து விடை கிடைக்கும். தஹஜ்ஜுதில் அழுது, யா ரப்பே, இந்த உலகத்தில் நாமும் எமது எதிர்கால சந்ததிகளும் கேவலப்பட்டு எமது உரிமைகளை பறிகொடுத்து அடிமைகளாக வாழ்ந்து விடாமல் இந்த உலகத்திலே தலையில் நிமிர்ந்து வாழ்ந்து இந்த தீனுக்காக அலைந்து பாடுபட்டு இந்த பூமியிலே உனது நாமத்தை நிலைநாட்டிவிட்டு மௌத்தாகக்கூடிய ஒரு சிறந்த சூழலை நமக்கு ஏற்படுத்துவாயாக. அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் உள்ளாலும் புறத்தாலும் யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுடைய திட்டங்களிலிருந்து நம்மையும் நமது சமுதாயத்தையும் பாதுகாப்பாயாக என்று ரப்பிடத்தில் எங்களுடைய முறைப்பாட்டை வைத்தால் யாரை கொண்டு வந்து வைக்கணும் என்ற முடிவை அல்லாஹ் செய்திருவான். ஆட்சியாளரை நியமிப்பது நம்முடைய வாக்குகள் அல்ல, குர்ஆன் சொல்லுகிறது ஆட்சியாளரை தீர்மானிப்பது நான் எடுக்கும் முடிவுதான். உங்களுடைய வாக்குகள் வெறும் ஒரு சபபு தான், ஆனால் ஆட்சியாளரை நான் முடிவெடுக்கின்றேன். ஆட்சியை கொடுப்பதும் நீதான், ஆட்சியை பறிப்பதும் நீதான், எல்லா நலவுகளும் உன் கைவசம் இருக்கிறது என்று அல்லாஹ் அவனை பார்த்து சொல்லும்படி வேளாண் நரிசல்லும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே ஒரு விடயத்தை மாத்திரம் நான் சொல்லி இன்றைய ஹுதுபாவை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். ஹதரத் யஹ்யா இப்னு காலித் என்ற ஒரு மனிதர் இராக்கிலே வாழ்ந்தார். அவர் ஹாரூன் ரஷீத் மன்னருடைய தகப்பனின் நெருங்கிய ஒரு நண்பராக இருந்தார். ஹாரூன் ரஷீத் மன்னருடைய தகப்பனின் நெருங்கிய ஒரு உறவினராக இருந்தார், நண்பராக இருந்தார். யஹ்யபுனு ஹாலிதுக்கும் ஹாரூன் ரஷீதுடைய தகப்பனுக்கும் எவ்வளவு நெருக்கம் என்றால், ஹாரூன் ரஷீதுடைய சிறு வயதிலே இந்த யஹ்யபுனு ஹாலிதுடைய மனைவியிடத்தில் தான் பால் குடிப்பதற்கு கூட அனுப்புவார்கள். தாரீக் பக்தாதில ஹதீபுல் பக்தாதி ரஹ்மஹுல்லா இந்த சரித்திரத்தை எழுதுகின்றார்கள். பால் குடிக்கிறார்கள் ஹாரூன் ரஷீத் மன்னர், யாரிடத்தில? யஹ்யபுனு ஹாலிதுடைய மனைவியிடத்தில். அதனால அவர் தாயாக மாற யஹ்யபுனு ஹாலித் பால் கொடுத்த அமைப்பிலே தகப்பனாக மாறுகின்றார். பிற்காலத்தில் ஹாரூன் ரஷீத் ஹலீஃபாவாக நியமிக்கப்படும் போது யஹ்யபுனு ஹாலிதை ரொம்பவும் மதிக்கிறார். யஹ்யபுனு ஹாலிதை பற்றி யாரும் ஹாரூன் ரஷீதுக்கு முன்னால் சொன்னால் ரொம்ப மரியாதையுடன் அவர் எனது தகப்பன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஹாரூன் ரஷீத் யஹ்யபுனு ஹாலிதை மதித்தார். இதனால் அரச சபையில் அவருக்கு மந்திரி பதவி, அவருடைய குடும்பத்தார்களுக்கு ஏராளமான பதவிகளும் அந்தஸ்துகளும் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அரசாங்கத்தின் கொள்கைகளை தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக கூட யஹ்யபுனு ஹாலித் விளங்கினான். அவ்வளவு பலம் மிக்க ஒருவராக ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் இருந்தார். திடீரென்றே யஹ்யபுனு ஹாலித் பராமிகா என்ற கபீலாவை சேர்ந்தவர். அந்த பராமிகாக்களுடன் ஹாரூன் ரஷீதுக்கு ஒரு சண்டை மூண்டு விடுகிறது. அந்த சண்டை நாளுக்கு நாள் முத்தி போக அந்த கபீலாவிலே உள்ள அனைவர்களுடனும் ஒரு பகமை ஹாரூன் ரஷீதுக்கு ஏற்பட யஹ்யபுனு ஹாலிதுடனும் அந்த பகமை முற்றிவிட்டது. யஹ்யபுனு ஹாலித் தந்தை என்று மதித்தவருடனும் அந்த கோத்திர சண்டை அவருக்கும் இவருக்கும் இடையே ஒரு பகமையை தோற்றுவிட்டுவிட்டது. கடைசியில் யஹ்யபுனு ஹாலிதை ஆயுட்கால சிறை கைதியாக ஜெயிலுக்கு அனுப்புகிறார். யஹ்யபுனு ஹாலிதுடைய மகனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. தகப்பனும் மகனும் ஜெயிலுக்குள்ளே இருந்து உரையாடுகின்றார்கள். தகப்பனே, மகன் சொல்லுகிறார், யஹ்யபுனு ஹாலிதை பார்த்து ஒரு கண்ணியமான குடும்பத்தில் இருந்தோம், அதுக்கு பிறகு அமைச்சரவை அந்தஸ்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதுக்கு பிறகு திடீரென்று எதிர்பாராத விதமாக மரண தண்டனை எதிர்நோக்கி நான் நிற்கிறேன், நீங்களும் ஆயுட்கால கைதியாக ஜெயிலுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறீங்க, தகப்பனே இது என்ன நிலைமையால் இப்படி ஏற்பட்டுச்சு என்று சொல்லும் போதே யஹ்யபுனு ஹாலித் கொஞ்சமேலும் தீனுடைய உணர்வுள்ளவர். அவர் சொன்னார், மகனே, நாங்கள் ஆட்சி செய்யும் போதே எங்களுடைய கையினால் யாரோ ஒருவனுக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது, அவன் தஹஜ்ஜுத்தில் வடித்த கண்ணீர் அல்லாஹ் அந்த கண்ணீரை மறக்கல்ல, நானும் நீனும் மறந்து விட்டோம், அந்த கண்ணீர் தான் எங்களை ஜெயிலிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று யஹ்யபுனு ஹாலித் குறிப்பிடுகின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, தஹஜ்ஜுத்தில் வடிக்கப்படுகிற கண்ணீர்கள் தூக்கத்தை தியாகம் செய்து குளிரை பொருட்படுத்தாமல் உடலிலே இருக்கும் அசதிகளையும் சபர் செய்து கொண்டு எழுந்து அல்லாஹுக்கு முன்னால் ரப்புடைய குதிரத்துக்கு கீழால் எங்களுடைய நெத்தியை வைத்து அழும் அழுகை ஒரு நாளும் வீணாகாதே, ரப்புடைய தர்பாரை அது தட்டத்தான் செய்யும். ஆகவே நாம் அனைவர்களும் ரொம்ப நிதானமாக எங்களுடைய பக்கம் ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பதை வெளியிலே காட்டி மற்றவருடைய பகைமையை சந்தித்துக் கொள்ளாமல் நாங்கள் யாருக்கு என்பதை காண்பித்துக் கொள்ளாமல் இருக்கிறோம். பாருங்கள், வாக்களிக்கும் இடத்தில் கூட வாக்கு கேட்பவர் கூட யாருக்கும் காட்டாமல் ஒளிந்துதான் வாக்களிக்கிறார். ஊரெல்லாம் அவருடைய போஸ்டர் இருக்குதே, ஆனால் அவர் கூட ஒளித்து தான் வாக்களிக்கிறார். வாக்களிப்பு அவ்வளவு ரகசியமாக பேணப்பட வேண்டிய ஒன்று என்பதை தான் அங்கு காட்டுகிறார்கள். அப்படி வாக்களித்து விட்டு நான் அது நீ இது என்று வெட்டி மோதி அடித்துக் கொள்வதல்ல வாக்களிப்பு, ரொம்ப நடுநிலைமையை கையாளுவது போன்று முஸ்லீம்கள் இருந்து கொள்வதுதான் ரொம்பவும் புத்திசாலித்தனம், ரொம்பவும் புத்திசாலித்தனம். மறைவாக எந்த இடத்தினுடைய கனெக்ஷனை தொடர்பை சீராக்கணுமோ அந்த அல்லாஹ்விடத்தில் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பெரியவர்களும் எழுந்து அழுது துவா செய்வோம். எதிர்காலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை வைத்து சீராக்கணுமோ அல்லாஹ் சீராக்கி தந்துடுவான். ஆகவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து தந்துடுவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உலகத்திலும் வாழும் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம்கள் எங்கெல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு கஷ்டப்பட்டு அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ அவசரமான உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், வெள்ளத்தினால் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பாதிப்புற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், மக்கள் வாழக்கூடிய பிரதேசத்திலிருந்து மழையை மலைகளும் மரங்களும் மிருகங்களும் வாழுகின்ற பகுதிகளுக்கு இந்த மலையை திருப்பி விடுவாயாக, நாசியான மலையை நசீவாக்குவாயாக, லாரான மக்களுக்கு கெடுதி ஏற்படுத்தக்கூடிய மலையிலிருந்து நீ பாதுகாப்பு தந்தருவாயாக, ரஹ்மத்துடைய மலையை தருவாயாக, அதாவுடைய மலையிலிருந்து நீ பாதுகாத்து தருவாயாக. இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக உன்னை வந்து சந்திக்க நீ தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன். வ ஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.